online and mobile. You're with SBS Radio.
வணக்கம் ஜேகே.
வணக்கம் ரேணுகா.
ஜேகே என்ற பெயரில் இருந்து ஆரம்பிப்போம். ஜேகே என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஏற்கனவே அறியப்பட்ட ஒன்று. நீங்களும் அதே பெயரில் எழுதுவதென்பது உங்களை அப்படியே நசுக்கி போடும் ஒன்றாக பார்க்கவில்லையா? இந்த பெயரை மாற்றியிருக்கலாம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா?
ஜேகே என்று மிகப்பெரிய ஆளுமைகள் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இருந்தார், ஜெயகாந்தன், ஜேகே ரவுலிங் கூட இருக்கிறார். ஆனால் ஜேகே என்றது நான் எழுத்துக்காக வைத்த பெயர் இல்லை. என்னுடைய நண்பர்களோ என்னுடைய ஆசிரியர்களோ என்னை ஜேகே என்றுதான் கடந்த 15-16 வருடங்களாக அழைத்து வருகிறார்கள். நான் எழுத வருவதற்கு முன்னரே ஜேகே என்றுதான் அறியப்பட்டவன். எழுத்து தற்செயலாக ஆரம்பித்தது. அப்போது ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பித்த போது என்னுடைய பாவனை பேரிலேயே என்னுடைய இணையதளத்தை ஆரம்பித்தேன். பின்னர் தமிழுக்கு வந்தபோது அந்த பேர் அப்படியே ஒட்டி கொண்டு விட்டது. இனி நீங்கள் எல்லாம் கவலைப்படுகிறீர்கள் என்று மாற்றினால் அது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன்.
சரி, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நீங்கள் முதன் முதலில் ஆங்கிலத்தில் எழுத ஆரம்பித்தீர்கள், அதன் பின்னர் ஏன் தமிழுக்கு மாறிவிட்டீர்கள்?
இரண்டு காரணங்கள். ஒரு காரணம் வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சிறுகதை ஒன்று எழுதி கொண்டிருந்தேன். எங்களுடைய 95 யாழ்ப்பாண இடப்பெயர்வு சம்பந்தமான சிறுகதை ஒன்று. இந்த சிறுகதையிலே நானும் அக்காவும் இடம்பெயர்ந்து சைக்கிளை உருட்டி கொண்டு நாவற்குழி பாலத்தால் போய் கொண்டிருக்கையிலே நாங்கள் இருவரும் பிரிந்து விடுகிறோம் அந்த கலவரத்தில். அந்த நேரம் என்னுடைய அந்த அவதியையும் அக்காவுடைய அவதியையும் எழுதும் போது எனக்கு ஆங்கிலத்திலே அந்த மொழி கைவரவில்லை. அப்போ அது தமிழிலே எழுதினால் என்ன என்று முயற்சித்து தான் அக்கான்ற ஒரு சிறுகதையை அன்றைக்கு எழுதினேன். அந்த கதை எழுதியவுடன் அதுக்காகவே ஒரு வலைத்தளத்தை ஆரம்பித்து படவழன்ற ஒரு முதல் பதிவை எழுதி போட்டு பின்னர் அந்த அக்கான்ற சிறுகதை எழுதி போட்டவுடன் நிறைய பேர்கள், நான் ஒரு 7 ஆங்கிலத்தில் எழுதிய போது வாசித்தவர்களை விட அதிகமானோர் அந்த ஒரு சிறுகதையை வாசித்தார்கள். ஆக சில விஷயங்களை தமிழில் எழுதுவது வசதியாக இருந்தது ஒரு காரணம், அதிக வாசகர்கள் கிடைத்தது இன்னொரு காரணம். அப்படியே தொடர்ந்து விட்டேன்.
இதனால் தான் உங்களுடைய பதிவுகளில் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ ஆங்கில கலப்பு வந்து விடுகிறதா?
அது உண்மைதான். ஒரு சிறு வயது, ஒரு 95-96 வரைக்கும் அதிகம் வாசித்தது தமிழ் புத்தகங்கள். பின்னர் ஏதோ பல காரணங்களால் ஆங்கில புத்தகங்களுக்கு தாவிவிட்டேன். பின்னர் எழுதியதும் ஆங்கிலம் என்பதால் அந்த கதைகளை சிந்திக்கும் பாங்கு ஆங்கிலத்தில் இருந்தது உண்மைதான். தமிழில் எழுதும் போதும் ஆங்கில வார்த்தைகள் வந்து விழுந்தன. ஆனால் போக போக இப்பொழுதெல்லாம் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வந்து விழுந்தாலும் அதற்குரிய ஒரு தமிழ் வார்த்தையை தேடுகின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது.
இதேவேளை உங்களுடைய பதிவுகளை பார்த்தால் ஆங்கில இலக்கியங்களை பற்றி அதிகம் சிலாகித்து எழுதுகின்றீர்கள். இதற்கு முக்கிய காரணம் ஆங்கிலத்தின் மீதுள்ள காதலா அல்லது மோகமா?
நான் தமிழ் இலக்கியங்களையும் வாசித்து சிலாகிப்பதுண்டு. ஆனால் ஆங்கிலத்தின் மீதான மோகமா காதலா என்றால் இரண்டும் இல்லை. ஆங்கில இலக்கியத்தில் ஒரு வசதி இருக்கிறது. உலகத்தின் அநேகமான மொழிகளில் உள்ள இலக்கியங்களை ஆங்கிலத்தில் வாசித்தறிய முடியும், தமிழில் அது முடியாது. மற்றும்படி இப்போ அண்மையில் எழுதிய ஒரு ஆங்கில இலக்கிய பதிவு கூட, அது தஸ்தாவிஸ்கினுடைய இடியட் வந்து ருஷிய மொழி இலக்கியம். ஆங்கிலத்தில் அது ஒரு வசதி, ருஷிய மொழி இலக்கியமும் கிடைக்கிறது, எங்களுடைய சோபா சக்தியினுடைய கொரில்லாவும் கிடைக்கிறது, சிலி இலக்கியவாதிகளுடைய மொழிகளும் கிடைக்கிறது, போலா கோயிலாவின் ஆக்கிமிஸ்டும் கிடைக்கிறது. அந்த வசதிக்காகத்தான் ஆங்கில இலக்கியத்தை சிலாய்ப்பதுண்டு.
நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒருவர் என்று சொல்பவர், அரசியல் குறித்த கருத்துக்களை தெரிவிப்பவர் அல்ல. ஆனால் உங்களுடைய கதைகளை அல்லது பதிவுகளை பார்த்தால் நீங்கள் அரசியலை தொடுகின்றீர்கள், அதை கருவாக கொண்டு எழுதுகின்றீர்கள். இது எப்படி நியாயப்படுத்துவீர்கள்?
இல்ல, அது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றது நான் அரசியல்வாதி இல்லை என்ற காரணத்தினால் சொல்வது. என்னாலே ஒரு சிறுகல்லையேனும் நகர்த்த முடியும் என்றால் அதற்காக அரசியல் பற்றி எழுதலாம். இல்லாவிடில் ஒரு எழுச்சிக்காக அரசியல் எழுதினால்தான் என்னை வாசிப்பார்கள், அரசியல் எழுதினால் நான் ஒரு பிரபல எழுத்தாளர் ஆகலாம் என்ற நிலைமைக்காக அரசியல் எழுதி விற்பது என்பதுதான் எனக்கு ஒரு இஷ்டமில்லாத விஷயம். மற்றும்படி எழுத்து என்பது என்னுடைய ஒரு இச்சை. அந்த எழுத்திலே விஞ்ஞானம் பெறும், சமூகம் பெறும், அரசியல் பெறும். அது இயல்பான ஒரு எழுத்தாளருக்குரிய முறை என்று நினைக்கிறேன்.
இதேவேளை நீங்கள் எழுதுகின்ற போது, உதாரணமாக குட் ஷாட் என்ற சிறுகதையை எடுத்துக்கொண்டால், அதில் ஈழப் போராட்டத்திற்கு ஆதரவாக தன்னை காட்டிக் கொண்டவர்களை நீங்கள் நையாண்டி பண்ணியிருப்பீர்கள். அப்படி நீங்கள் செய்வது ஈழப் போராட்டத்தை ஆதரிக்காதவர்களுக்கு அல்லது எதிர்த்தவர்களுக்கு தீனி போடும் ஒன்றாக நீங்கள் பார்க்கவில்லையா?
நான் இரண்டு பக்கத்துக்கும் எழுதியிருக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம் என்றால், அது ஒரு விமர்சனமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு வந்து தேசியவாதிகள் மீதும் பிரச்சனை இல்லை, அல்லது ஆரம்பத்திலிருந்து புலி எதிர்ப்பாளராக இருந்தவர்கள் மீதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தம்முடைய நிலையை மாற்றிக்கொள்வார்கள். புலி இருந்த காலத்திலே புலிக்கு கொடி பிடித்து விட்டு, புலி இல்லை இப்பொழுது விமர்சனம் செய்தால்தான் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பதற்காக விமர்சனத்தை செய்ய ஆரம்பித்தவர்கள். இந்த பச்சோந்திகள் மீதான விமர்சனம் எனக்கு எப்போதும் இருக்கிறது, அது எழுத்திலே வந்து விழுவதும் உண்டு.
அடுத்ததாக உங்களது எழுத்துக்களை பார்க்கின்ற போது அண்மையில் வெளிவந்த புத்தகம் கந்தசாமியும் கேலக்சியுமாக இருக்கலாம், அல்லது இணைய கதைகளை பார்க்கின்ற போது தற்காலத்தில் உள்ள பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். உதாரணமாக யாழ்ப்பாணத்தின் பிரபல ஆசிரியர்களின் பெயர்களை பயன்படுத்தியிருக்கின்றீர்கள் கந்தசாமியும் கேலக்சியும் நூலில். இதே நூலை இன்னும் ஒரு 10-20 வருடங்களுக்கு பின் வாசிக்கின்ற போது அவர்களுக்கு புரியாது இல்லையா? இந்த புத்தகம் என்றில்லை, எல்லா பதிவுகளிலும் பெரும்பாலும் நிகழ்காலத்தையே மையப்படுத்தி நீங்கள் எழுதுவதற்கு என்ன காரணம்?
மிகப்பெரிய இலக்கியங்கள் எல்லாமே தற்காலத்தை மையப்படுத்தி தான் எழுதப்பட்டது, அந்தந்த காலத்துக்கு மையப்படுத்தி தான் எழுதப்பட்டது. அந்தந்த காலத்துடைய அரசியல், அந்தந்த காலத்துக்குரிய வாழ்வு அதிலே பதியப்பட்டிருக்கும். இப்போ நாங்கள் கீராஜ நாராயணனுடைய கோபல்ல கிராமம் என்றால், கோபல்ல கிராமத்தை பற்றி எனக்கு தெரியாது. அவருடைய காலம் வந்து 1930-களில் 1920-களில் இருந்த மக்கள், அந்த மக்கள் இன்றைக்கு இல்லை, அந்த ஊர்களும் இல்லை. ஆனால் கோபால கிராமத்தின் அண்ணாச்சியையோ அந்த கிராமத்து மக்களையோ அந்த ஆட்சி சொல்லுகின்ற கதையையோ கேட்டபோது என்னுடைய ஆட்சி சொல்லுகின்ற கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆக காலத்தை மீறியெல்லாம் எழுதுவது, அந்த காலத்தை எழுதுவது காலம் தாண்டியும் அது வாசிக்கப்பட்டால் அது காலத்தை மாறிய இலக்கியமாகும். ஆனால் இதோ நான் ஒரு காலத்தை மீறிய இலக்கியம் எழுதுகிறேன் என்று சொல்லி ஆரம்பிப்பதில்லை. சமகால பாத்திரங்களை குறியீடாக பயன்படுத்துகிறேன் என்ற ஒரு விமர்சனம் சொன்னீர்கள், நன்றி. ஜோர்ஜ் ஓவலுடைய அனிமல் ஃபார்ம் என்ற ஒரு நாவல் இருக்கிறது. ஜோர்ஜ் ஓவல் அது ஒரு மாபெரும் இலக்கியங்களில் ஒன்று, விமர்சனங்களையும் கண்ட இலக்கியம்தான். ஜோர்ஜ் ஓவலுடைய அனிமல் ஃபார்ம் வந்து ஸ்டாலினுடைய சோவியத் யூனியனை நக்கல் பண்ணி அங்கதம் பண்ணி எழுதிய ஒரு நாவல். அதிலே ஸ்டாலினுடைய அமைச்சர்கள் கூட குறியீடாக வருவார்கள், போல்ஷிட் புரட்சி பற்றி வரும். ஆனால் யாழ்ப்பாணத்திலே 90-களிலே நான் வசித்த போது எனக்கு ஸ்டாலின் என்றால் அது கருணாநிதியுடைய மகனுடைய பேர் என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு ருஷிய புரட்சியை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அனிமல் ஃபார்ம் வாசித்த போது எனக்கு அந்த நக்கல் புரிந்தது, அந்த அரசியல் புரிந்தது. அதனால் பாத்திரங்களை தெரிந்தவர்களுக்கு அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற போது ஒரு அனுபவம் வேறு, பாத்திரங்களை தெரியாதவர்களுடைய அனுபவங்கள் வேறு. இப்போ குமரன் மாஸ்டர் என்றால், குமரன் மாஸ்டரை தெரிந்தவர்களுக்கு ஓகே, அவர் ஒரு வட்ட முகம் இருக்கும், தடித்த மீசை இருக்கும், கொஞ்சம் கட்டியாக குண்டாக இருப்பார். மற்றவர்கள் குமரன் மாஸ்டர் என்றால் உயர்ந்த ஒரு தாடியுள்ளவராக இருப்பார் என்று ஆரம்பிப்பார்கள். என்னுடைய விவரணங்களை பார்க்க பார்க்க அந்த உயர்ந்த மனிதர் கட்டியாக போய்கொண்டிருப்பார், மீசை மலித்த முகம், முகத்திலே மீசை வளரத் தொடங்கும். ஆக வாசித்து முடிக்கையிலே குமரன் மாஸ்டரை தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் ஒரே வாசிப்பின் உதவி தான் பெறுவார்கள், பெற வேண்டும். பெறாவிட்டால் தான் என்னுடைய எழுத்திலே பிழையாது.
உங்களது எழுத்துக்கள் ஒரு பரந்த வெளியை இன்னும் சென்றடையவில்லை என்று சொல்லலாம் இல்லையா? உதாரணமாக தமிழ்நாட்டில் JK என்பவர் இன்னும் பரவலாக அறியப்படவில்லை. மிகச்சிறந்த எழுத்து நடை இருக்கின்ற நீங்கள் உங்களது திறமையை, உங்களது எழுத்துக்களை ஏன் வெளியில் விற்பதற்கு முயலவில்லை?
இல்லை, நான் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். விற்பதென்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கள். ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடுவதென்றால் எழுத்தாளரின் வேலை எழுதுவதாகத்தான் இருக்க வேண்டும். அதை பதிப்பிப்பவர் தான் அந்த புத்தகத்தை பலரிடம் கொண்டு செல்ல வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். இங்கே வந்து எழுதினவனே கூவ வேண்டிய வேலை, வாங்கிவிட்டீர்களா என்று கூவ வேண்டிய ஒரு மிக கீழ்த்தரமான நிலையிலே இன்றைய எழுத்தாள உலகம் இருக்கிறது. ஏன்னா எழுத வரும்போது எனக்கு அது தெரியாது. ஒரு நல்ல சிறுகதை, ஒரு சந்தோஷமான சிறுகதையை எழுதினால் தேடி வாசிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்படித்தான் நான் புத்தகங்களை தேடி வாசிப்பதுண்டு. ஆனால் இது அப்படி அல்ல. இப்போ நான் ஒரு என்னுடைய புத்தகம் ஒரு பிரபல்யம் அடைய வேண்டுமென்றால் ஒரு இந்திய பதிப்பாளருக்கு பின்னாலே நான் செல்ல வேண்டும், பணம் கொடுத்து பதிப்பிக்க வேண்டும். அப்படி பதிப்பித்தாலும் அது சரி வராது. ஒவ்வொரு எழுத்தாளர்களாக ஒரு பட்டியல் போட்டு ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன், பிரபஞ்சன் அவர்களுக்கு இமெயில் அனுப்ப வேண்டும், என்னுடைய புத்தகத்தை தபால் மூலம் அனுப்பி வைக்கிறேன், வாசித்து எனக்கு உங்களுடைய விமர்சனத்தை சொல்லுங்கள். சிலர் திட்டுவார்கள், சிலர் பதிலே வராது. இப்படியெல்லாம் செய்துதான் எழுத்தாளராக வேண்டுமென்றால் அது வேண்டாம். நான் ஒரு இச்சைக்காக எழுதுவது, என்னுடைய விருப்புக்கு எழுதுவது, அதை பலர் வாசிக்கிறார்கள், அந்த வகையிலே எனக்கு சந்தோஷம். அதற்கு மேலே எழுத்தை கூவி விற்க வேண்டிய நிலையிலே நான் இல்லை என்று அதில் ஒரு கௌரவத்தோடையே சொல்லிக்கொள்கிறேன்.
சரி, அப்படி நீங்கள் சொல்வதை பார்த்தால் இப்போ நீங்கள் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்க விரும்புவது போன்று படுகின்றது. அப்படி நீங்கள் உங்களுடைய அந்த படைப்பை அல்லது உங்களுடைய திறமையை குடத்திற்குள் வைத்த விளக்கு போல் வைத்திருக்கின்ற போது நீண்ட காலத்தில் பார்க்கும்போது எழுத்துலகிலிருந்து நீங்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டீர்களா?
இல்லை வாசர் வட்டம் பெருகினா அதை போல் ஒரு மகிழ்ச்சி எழுத்தாளர் கிடைக்காது. ஆனால் அதுக்காக நான் வாசி 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 என்று சொல்லி ஒவ்வொருத்து ஒரு வீடு வீடாக தட்டி விற்கிறதுக்கு நான் ஒன்றும் பைபிள் எழுதியில. எனக்கு என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் சொன்னது தான், எழுத்தாளர் எல்லாம் இப்போ எப்படி என்றா ஒரு நல்லூர் திருவிழாவில் உங்களுக்கு உங்களோட தமிழ் கோஷ்டி தெரியுமோ தெரியாது, தமிழ் கோஷ்டிலாம் சுற்றி வர இருந்து அட்டி அடி என்று அடித்து கொண்டிருப்பான் காது கிள்ளியும். அப்போ அதில் இருந்து இப்போ உங்களோட வாத்தியமும் உங்களோட வாத்திய இசையும் கேட்கணும்னா நீங்களும் தமிழில் மோட்டத்தனமாக அடிக்கணும் என்றால் தான் கேட்கும். ஆனால் அதுக்கு நடுவில் இருந்தோண்டு இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு வாத்தியம் வந்து வாசிக்க போகிறேன், கெஞ்சிரா எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறேன், அது கெஞ்சிரா கேட்குறது இல்லை, கேட்கவும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம், நான் கெஞ்சிரா தான் வாசிக்க போகிறேன், என்னால் தமிழ் வாசிக்க முடியாது, என்ன செய்யலாம்டா? திருவிழா கூட்டத்தை கொட்டு கொஞ்சம் விலகி போய் ஆட்களே இல்லாத இடத்துல இருந்து கெஞ்சிராவை வாசிக்கிறது. அது பாதையால் ஒரு தவறி போய் ஒரு ஆள் வருவாள் கேட்பார், அவன் என்ன ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி இன்னொருத்தன் வந்து கேட்பான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது பிறகு கூட்டம் வந்து ஒரு கட்டத்தில் இன்னொருத்தன் அதில் வந்து திருப்பி கெஞ்சிரா வாசிக்க தொடங்கிடுவான் நான் வாசிக்கிறத பார்த்து, அப்புறம் நான் இன்னொரு தனி இடத்துல போய் நான் வாசிக்க தொடங்குறது. இதுதான் பயணம். இந்த பயணத்தில் எப்போவுமே ஒரு கெஞ்சிரா கண்டு சில ரசிகர்கள் எப்போவுமே இருப்பார்கள்.